بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين، نبينا وحبيبنا وسيدنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، احشروا الذين ظلموا وازواجهم وما يعبدون من دون الله الى صراط الجحيم. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே போற்றி புகழ்க. மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து சீருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரினே அப்துல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிகளுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நேர்ச்சிக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்கள், மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் வெற்றி தோல்வி சோர்த்தம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நண்பாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன்னுடைய சிரசின் மீது சுமந்து நெஞ்சு நிறுத்தி எடுத்து நடக்குமாறு அவன் விளக்கியவற்றிலிருந்து தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு தகுதியான சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் மீது சுமந்தாட்டி இருக்கிறான். தகுதிக்கு ஏற்ப அவர் தன்னுடைய செயல்களை செய்யாத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடுகிறான். ஒரு வியாபாரி அவருடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஆசிரியர் அவருக்கு சுமத்தாக்கப்பட்ட பொறுப்பை சீரான முறையிலே செய்து முடிக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் அல்லாஹ் எப்படி குடும்பத்தை சுனத்தின்பால் எடுத்து செல்வதற்கு விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கின்றானோ அவைகளுக்கு நிதமும் நிறைவு கொடுக்க வேண்டும். இவ்வாறாக யாராக இருப்பினும் பொறுப்பு என்கிறது ஒரு 15 வயதை எட்டியதும் அவரின் மீது சுமந்தாக்கப்படுகின்றது. 15 வயது பாலியலுடைய வயது, பருவம் எய்தும் வயது, அதில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நல்லதாக அமையும் பொழுது கூறிக்கொடுக்கின்றான், கெட்டதாக அமையும் பொழுது தண்டனையை வேதனையை மற்றும் சில பிறகு படிப்புகளை தயார் செய்கின்றான். அந்த வேதனையும் தண்டனையும் சில சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்திலே வந்துவிடும், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அது சோதனையாக மாறிவிடும். ஏன் இவனை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்றாலும் கூட விழிப்புணர்வுக்கு வரவில்லை. ஆசிரியர் செய்யும் தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார், அநியாயக்காரராக மாறிவிடுகிறார். வியாபாரி தான் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கின்றார், சொல்லும் பொய்யை தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அநியாயக்காரராக மாறிவிடுகிறார். ஆட்சியாளர் தன்னுடைய கடமையை மறந்து விட்டான், தனக்கு விருப்பமான முறையில நடக்க ஆரம்பித்து விட்டான், மன உச்சைகளுக்கும் தன்னுடைய தனித்துவத்துக்கும் அவன் இடம் கொடுக்கின்றான், இவனும் அநியாயக்காரனாக மாறிவிடுகின்றான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய நெறிமுறைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது பிரதிபலிக்கவில்லையோ, தனக்கு பொறுப்பு காட்டப்பட்ட விடயத்தில் அது நல்ல முறையில் நிறைவு கொடுக்கப்படவில்லையோ அவர் தான் அநியாயக்காரர். இன்று அநியாயத்துக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது, அதற்குரிய டெபினிஷன் சொல்லப்படுகின்றது. ஒரு வஸ்து அதுக்கு தகுதி இல்லாத இடத்துல வைக்கப்படுவது தான் அநியாயம். உதாரணத்துக்கு மனைவி இருக்கிறார் வீட்டுக்குள்ள, அவளிடத்துல தான் இவனுடைய சுக்கிடம் இவனுடைய இந்திரியம் இவனுடைய ஸ்பெர்ம் அடைக்கலம் வைக்கப்பட வேண்டும் என்றாலும் மாற்று வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான், இரவு ராணிகளின் பக்கம் போய்க் கொண்டிருக்கின்றான், அதற்காக காலங்கள் நேரங்களை செலவழிக்கின்றான், இவன் பெரும் அநியாயக்காரனாக மாறிவிடுகின்றான். தன்னுடைய மனைவியை பர்தாவில் வைத்து
வீட்டுடன் குடும்பத்துடன் கால மறுமையில சுவனத்துல குடியிருக்க வேண்டும், நஷ்டம் அடையக்கூடாது, அவளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் என்றும் எனக்கு ஒரு ராணியை போல திகழ்வாள், என்றும் எனக்கு ஒரு அழகியை போல அவள் காட்சியளிப்பாள். வேற யாருக்கும் என்னுடைய பார்வை போக மாட்டாது. அவளோ இல்ல கருத்தியாக காட்சியளிப்பாள். பிள்ளைகளும் சுவனத்தின் வழியிலே வளர்ந்தோங்கும். இவளை அந்த இடத்திலே வைக்காமல் பாமசூலையும் கடை தெருவிலையும் கஷீரையிலும் கொண்டு வந்து வைக்கின்றாள் என்றால் அவள் வைக்கப்பட வேண்டிய இடத்திலே இல்லை, அநியாயக்காரனாக மாறிவிடுகின்றான். சொன்னார்கள், ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தை தாண்டும் பொழுது எல்லை மீறியவனாக மாறிவிடுகின்றான். இப்பொழுது அநியாயக்காரனாக ஆகிவிடுகின்றான். டாய்லெட்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை கொண்டு வந்து மிம்பருக்கு அருகாமையால் வைத்தால் யாரும் அதனை பொருந்திக் கொள்வார்களா? அது வைக்கப்பட வேண்டிய இடத்தில் தான் இருக்க வேண்டும். அதே போன்று உன்னுடைய மனைவிய கஷியர்ல கொண்டு வந்து வைத்துவிட்டு வரக்கூடிய அனைவர்களுடனும் அவளை கதைக்கின்றாள். அவளுடைய அங்கு அவயவங்கள் விளங்குகிறது. இப்பொழுது உள்ளங்கள் நாசம் அடைகின்றது, மாசடைகிறது. அவள் இறுதியில உனக்கு சொல்லாமல் ஓடி போய்விட்டாள். சகோதரர்களே, இவைகள் வாழ்க்கையை செழித்து வைக்குமா இல்லது இருளிலே கொண்டு போய் சேர்க்குமா என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் இன்று பெரும் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ் சொல்கின்றான், அநியாயக்காரர்களே, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது, நான் உங்களை கைவிட்டு விடுகின்றேன், யாரால உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? தேடுங்கள் பார்க்கலாம் உதவியாளர்களை, முழு உலகத்தையும் அமையுங்கள் பார்க்கலாம், அனைவரையும் உங்களிடத்துல புலந்தாளிட்டு நிற்பதற்கு நீங்கள் அமைப்புகளை ஏற்படுத்துங்கள் பாருங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கின்றதா? நிச்சயமாக கிடைக்க மாட்டாது. அப்படி என்றால் என்னுடைய வரம்புகளை மீறாமல் செயல்படுங்கள். ஆகப்பெரிய அநியாயம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்கிறது, அவனுக்கு இன்னொருத்தரை சேர்த்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய அமைப்பு ஆதேச கர்ணவானம் ஒவ்வொருத்தரும் அபராதக்காரே ஐந்து சகஜ முக்களை மேலோக்கி குறைவாக நகாஜியா அல்லாஹ் குர்ஆனிய சந்தகம் கர்ணோ احشر الذين ظلموا وازواجهم وما يعبدون من دون الله الى صراط الجحيم قيامت دي بوا او كيانني كمبد මේ අපරාධ කාරයන් සියලු දෙනාම එක්රොක් කරන්න ඔවුන්ට උදව් උපකාර කළොත් එක්රොක් කරලා وما يعبدون من دون الله الله හැර සාවද නමුදි වින් සිටියේ ඔවුන්ව එක්කාසු කරගෙන යන්න ඒ ජහීම් කියන නරකාදී විත அப்பாய வைத்து சேருங்கள். இந்த அநியாயக்காரர்கள் அனைவரையும் காட்டுங்கள் அவளுக்கு வழியை. அநியாயக்காரர்களுக்குரிய வழிதான் அந்த நரகத்தின் பாதை. இந்த அநியாயக்காரர்களை ஒன்று திரட்டுங்க. அவர்களுக்கு யாரெல்லாம் உதவிகளாக இருந்தார்களோ அவர்களையும் ஒன்று திரட்டுங்க. இன்னைக்கு அநியாயம் செய்யறதுக்கு தாராளமாக உதவியாளர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியாளர் அநியாயம் செய்கின்றான், அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் எல்லாருமே உதவி செய்கின்றார்கள். இவர்களையும் திரட்டுங்க நரகத்தின் பக்கம். ஒமாயாபுதூன மின்தூனில்லா, அல்லாவை தவிர்த்து யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அல்லாவை தவிர்த்து யாரையெல்லாம் உதவிக்கு அழைத்துக் கொண்டிருந்தார்களோ இவர்களையும் நரகத்தின் பால் வழிகாட்டுங்கள். பதுதூகும் இலா சராத்தில் ஜஹீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, உலக வாழ்க்கை தாண்டுவதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது. மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்குது. நான் ஒரு அநியாயக்காரனுடைய பட்டியலே சேர்ந்து விட்டேன் என்றாலும் உணர்கிறேன், இல்ல அல்லாஹ்வுடைய உதவி என்னை விட்டும் அற்று போய்விட்டது, நான் எப்படி ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும்? யாராவது சிந்தனை செய்து பார்த்தது உண்டா? இன்ன ஷிர்கல்லுல் முன் அஸீம், இன்றைக்கு அல்லாஹ்வை தவிர எத்தனை தெய்வங்களை உதவிக்கு அழைக்கிறோம், அல்லாஹ்வை தவிர எத்தனை மனிதர்களின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை திரட்டுகிறோம் என்று காலையிலே எழும்பக்கூடிய மாணவன் சுபகு தொழுகையை கலாவாகி விட்டு அவனுடைய பாடசாலைக்கு போகின்றான் என்றால் இவன் மாபெரும் அநியாயக்காரன். இவன் அல்லாஹ்வை தவிர அவனுடைய படிப்பை தெய்வமாக ஆக்கிக் கொண்டான். உன்னுடைய சாவி பொட்டலத்தை சுமந்து கொண்டு அரை மணி தியானத்துக்கு கடையினுடைய கதவுகளை திறப்பதற்கு அல்லாஹ்வுடைய தொழுகையை வீணாக்கி கொண்டு செல்கின்றாயே, உன்னைய போல அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? உன்னுடைய தெய்வம் அந்த வியாபாரம் தொழில் தடையாக மாறிவிட்டது. இவ்வாறாக எல்லாருடைய கட்டளைகளை முறியடித்து எவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாயோ அவைகளே வெற்றி கிடையாது. மாறாக நீ அநியாயக்காரன் என்பதுல சந்தேகம் கிடையாது. அல்லாவை தவிர வேற யாரையும் அழைத்து விடாதே. இன்று நாம் வேற தெய்வங்களை அழைப்பது கிடையாது. ஆரம்ப காலத்துல அழைத்தார்கள் லாத், உஸ்ஸாவை, மனாத் என்ற தெய்வங்களை அழைத்தார்கள். 360 தெய்வங்களை வைத்திருந்தார்கள், அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் இன்று நாம் அப்படி தெய்வங்களை அழைக்கவில்லை. எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவைகளை தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாவினால் உச்சரிக்காவிட்டாலும் செயல்பாடுகள் எதனை கூறுகின்றது? குஃப்ரியத்தை சுமந்து கொண்டு நீ செல்லும் முயற்சிகளுக்கு என்ன பிரதிபலன் இருக்கிறது? ரெண்டு தொழுகை ஒரு நேரத்தில் சேர்த்து தொழக்கூடியவன் அந்த குஃப்ருடைய வாசலுக்கு வந்து விடுகின்றானே, அவன் மாபெரும் பாவியாக ஆகிவிடுகின்றானே, அல்லாஹ்வுடைய உதவிகளை விட்டு கைவிடப்படுகின்றானே. சிந்தித்து பார்த்ததுண்டா? இதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நாங்க உங்களுக்கு அநியாயம் செய்யல, என்றாலும் நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றீர்கள். யா இபாதி, இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி, நான் லுல்ம் என்ற அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்வதில்லை. உங்களுக்கு மத்தியிலும் அதனை ஹராமா ஆக்கியிருக்கின்றேன். நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். இந்த அநியாயத்துல ஆக பெருந்து தான் அந்த இணை வைப்பது. அதனை உயர்ந்து இந்த ஹதீஸுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. இது அல்லாஹ் ஹதீஸை குதிசியாக அறிவிக்கின்றான். அநியாயக்காரர்களான நீங்க எல்லாருமே வலிக்கேடர்கள். யார் அநியாயம் செய்வானோ அவன் வலிக்கேட்டலாக இருக்கான். அபாரித்துக் கொள்வாடோ அல்லாஹ் கியாமத்து நாள் அன்று 7 பூமிகளை மாலையாக போடுவார் என்று உன்னுடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்கும் தொந்தரவுகள் அவனுக்காக உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஒரு மனிதன் பொருள் திரட்டும் நேரத்தில் அவன் யாரிடத்திலே கையேந்த கூடாது. மேலும் அவனுடைய அண்டை வீட்டுக்காரனை ஒரு பத்திரிக்கையாளனாக ஆக்கி வைக்க வேண்டும். அவனுக்குரிய கடமைகள் எனக்கு இருக்கின்றது. அவனுக்காகவும் நான் உழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் நேரத்தில் அவனுக்கு செய்யும் அநியாயம் பல வருட காலங்களாக கோர்ட் வழியில் நின்று வழக்கு பேசும் அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் அது அவனுடைய ஒரு ஷான் பூமியை நீ அநியாயமாக அபகரித்ததனால் தானே உனக்கு அல்லா கால மறுமையில 7 பூமிகளை மாலையாக போடுவான். அநியாயம் செய்தவன் அதே நிலைமையில வருவான், கேவலப்படுத்தப்படுவான். அவனுடைய பார்வைகள் அனைத்தும் தாழ்ந்திருக்கும். அவனுக்கு தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இதை அல்லா இன்னமா இவர்களுக்கு இன்றைக்கு நாங்க ஒரு பிரகாசமான நிலைமையை ஏற்படுத்தி இருந்தாலும் ஜனங்களே இவர்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இந்த அநியாயக்காரர்களுடைய பார்வைகள் நாளும் வறுமையில கீழ்நோக்கி இருக்கும் என்று கேவலம் ஏதோ ஒரு தவறு மக்களுக்கு மத்தியில் அம்புலப்படுத்தப்பட்டு விட்டால் எங்களுக்கு முகம் போட முடியாது. நாளும் வறுமையில ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள் அனைவரும் இருக்கும் பொழுது உன்னுடைய பாவம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுமே, அந்த நேரம் ஈடு கொடுக்க முடியுமா? அதில் இருந்து வெளியே வா, அநியாயத்தை விட்டுவிடு. அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கும் நதீஜா கன்சிக்வன்ஸ் அதனுடைய பிரதிபலிப்பு தான். நீங்க வழிகேடர்கள். அந்த ஹதீஸின் அடுத்த அடியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டான். என்னுடைய அடியார்களே, யாருக்கெல்லாம் நான் நேர்வழியை காட்டினோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் வழிகேடர்கள். நான் எந்த வழிகேட்டில் இருக்கிறேன் சிந்தனை செய்து பாருங்கள். என்னை சுபது தொழுகைய இமாம் ஜமாத்துக்கு செல்லாமல் என்னுடைய இருக்கும் இடத்துல நான் தொழுது விட்டேனா? சகோதரர்களே, என்னின் மூலமாக என்ற குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ அளவு நடக்க மாட்டாது. தங்கிடம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அதற்கு நான் சமூகம் அளிக்கவில்லையா? சமூகத்துக்கு என்னின் மூலம் ஒரு சாபக்கேடுதான் உருவாகும். அதனை களவாக்கி விட்டேனா? அதனை இதுவரைக்கும் தொடவில்லையா? எனக்கும் உங்களுக்கு முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை மீறுகின்றோம் என்றே சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாவுடைய இபாதத்திலும் அநியாயம், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் அநியாயம். தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு தூங்குகின்றான். ஜனாபத்தோட காலையில எழுந்து அவளையும் எழுப்பாக்கி ரப்புக்காக சஜ்தா செய்ய வைப்பதற்கு தயங்கும் நீ, அதற்கு சோம்பல் கொள்ளும் நீ, அந்த குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நரக பாதையில் செல்லவில்லையா? சகோதரர்களே, இந்த அநியாயங்கள் எப்பொழுது எங்களிடத்திலிருந்து விடை பெற்று செல்லும்? இதனால தான் படைத்தவன் சொல்கின்றான், நீங்கள் எல்லாரும் வழிகேடர்கள், இன்னும் அவகாசம் தந்திருக்கின்றேன், நேர்வழியை தேடுங்கள், அகதிக்கும் அதனை நான் உங்களுக்கு காட்டி விடுகின்றேன். இணை வைப்பதற்கு பின்னால ஆபெரிய அநியாயம் தான் ஒரு மனிதன் ஹராமான விடயங்களில் ஈடுபட்டுறது. தொடர்ந்தும் ஹதீஸுடைய விளக்கம் சொல்கின்றது, ஒளி கேட்கை ஊர்ஜிதப்படுத்துகின்றது. யா இபாதி, குள்ளுக்கும் ஜாயும் இல்லாமல் அசாந்துவோத்திமுக்கும், நான் யாருக்கு உணவருந்த கொடுத்தேனோ, யாருக்கு சாப்பாடு கொடுத்தேனோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் பசியாளர்கள், நீங்க எல்லாரும் ஆகாரம் இன்றி தவிக்கக்கூடியவர்கள். என்னிடத்துல சாப்பாடு தேடுங்க, அதனை தேடுங்க, அதற்காக முயற்சி செய்யுங்க, ஒத்திமுக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட தாரேன். ஆனால் மூன்று நான்கு நேரம் சாப்பிட்டு தேவையான பானங்கள் எல்லாம் அருந்தி ஏப்பம் விடக்கூடிய என்னை உங்களையும் பார்த்து அல்லாஹ் வசித்தவர்கள் உங்களால் தினமும் படவிருக்காரே மாகின் ஆகார அயதின் சபயங்கம் கீழா மகே சுவாமியா மோசன்னை ஐ, நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே ஹராத்தில் இருக்கின்றது. மற்றவனுடைய கழுத்தை நிறுத்தி அவனுடைய பாதைகளை முட்களை விரித்து அவனுக்கு குழிகளை தோண்டி அவனுடைய பொருள்களை அபாரித்து இன்று நாம் ஓங்கி நிற்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீ இன்னும் சாப்பிடவில்லை என்றாலும் பார், சாப்பாடு கொடுக்கப்பட்டவர்களை அவர்கள் வயிற்றிலே கல்லை சுமந்திருந்தார்கள். என்னுடைய பார்வையில உணவு கொடுக்கப்பட்டவர்கள், இன்று நீ வயிறு முட்டை சாப்பிட்டு ஏப்பம் விடுகின்றாய், என்னுடைய பார்வையில நீ பசித்தவன். அன்றிருந்த நல்லவர்கள் கூட ரெண்டு நேரம் வயிறு நிரம்ப சாப்பிடும் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் இந்த துன்யாவுல மீதமும் வயிறு நிரம்பியவர்களாக இருப்பார்களோ கியாமத்து நாளன்று ஆக பெரும் பசித்தவர்களாக இருப்பார்கள் என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். சகோதரர்களே, சாப்பிடும் உணவு அது அநியாயம் கலந்தது, மற்றவனை விதித்தது, அவனை குழி தோண்டி புதைத்தது. எனவே நால மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பசியில போட போகின்றான். அந்த நேரம் நான் கேட்பேன் உணவு, அவன் எனக்கு சீல் சலன்களை பாடமாக தரப்போகின்றான். எண்ணி பார்த்தோமா, இன்னைக்கு வெறுமனே மிம்பர் மேடைகளுக்கு மட்டும் குர்ஆன் ஹதீஸும் சொந்தமாகி விட்டது. வெறுமனே நாவுகள் பேசிக் கொண்டிருக்குது, உள்ளத்துல இடம் பிடிக்கல, வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனை கூட வரல. இதனால் ஏற்பட்ட விளைவு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பாழாக்கி விட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கடிக்க செய்து விட்டது. சகோதரர்களே, எத்தனை பேர் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நேர்களை தேடி படிக்கின்றோம். இன்றைக்கு தலை சிறந்த ஒரு மனிதன் இருக்கின்றார், அல்லது ஒரு நடிகன் இருக்கிறார், ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார், இவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம், இவருடைய ரோல் மாடலை நாங்கள் வாசிக்கின்றோம், அதன் பிரகாரம் எங்களுடைய அனைத்தையும் அமைத்துக் கொள்ள பார்க்கிறோம். எப்பயாவது ஹஜரத் ரசூலுல்லாவை படித்ததுண்டா? ரசூலுல்லாவை நாங்கள் விளங்கியதுண்டா? எவ்வளவு பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். உடம்பு முழுக்க அநியாயத்தினுடைய அடையாளம் தானே இருக்குது, எங்களுடைய தலையில இருக்குதா, எங்களுடைய முகத்தில் இருக்குதா? இன்றைக்கு விடந்தவாதம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இவைகளுக்கு எங்கே போயிட்டு பதில் சொல்ல போகின்றோம்? சகோதரரே, ஒழுக்கம் இல்லாத மனிதன் அவன் அல்லாஹ்வுடைய அனைத்து நலவுகளையும் தேர்ந்தெடுக்கப்படுவான். தலை மூடாமல் நாம் ஜும்மாவுக்கு வந்திருப்பதுக்கு ஒழுக்கம் இல்லாத தன்மைதான். நான் யாரும் தலை திறந்தவர்களை பார்த்து சொல்லவில்லை. மாறாக யாரு மூடுவதற்குரிய பழக்கம் இல்லையோ அவர்கள் வெளிவாசல் தேவைக்கு போகும் பொழுது திறந்து கொண்டு தான் போவார்கள். இன்றைய பெரிய சயின்ஸ்ல நாங்கள் உயர்ந்து விட்டோம் என்று தம்மட்டம் அடிக்கின்றோமே. முட்டன் சாலையின் தலையில் திறந்து கொண்டு போனால் அங்கே ஜெர்ம்ஸ் வந்து புகுந்து பல நோய்களை உண்டாக்கும் என்று சொல்லி நாங்கள் விளங்கி வைக்கலையா? அதே நேரம் ஆவணம் சொல்லிவிட்டாங்களே, ஏன் அதனை எடுத்து நடக்க மறுக்கின்றோம்? ஏன் சுண்ணாவுக்கு அடையாளம் செய்கின்றோம்? ஏன் எங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்கின்றோம்? எனவே நான் யாரையும் கூட்டுவதற்கு சொல்லுங்க, அவ்வாறு சொல்லியிருந்தால் இந்த மின்பர் வேதனை வைத்து அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்க போதுமானவன். நான் இரக்கத்துடன் சொல்றேன், பாசத்துடன் சொல்கிறேன். யகூதிகள் அவர்களுடைய திட்டங்களை வகுத்து சரியான இடத்திலே கை வைத்திருக்கின்றார்கள். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னுடைய உயிர் போனாலும் இஸ்லாமிய சின்னங்களை நான் பறிக்கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாடு என்னிடத்திலே உங்களிடத்திலே வர வேண்டும். அப்பொழுது தான் ஈடேற்றம் அடைந்தவர்களாக இந்த உலகத்தில் இருந்து சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹ்வை நோக்கி புறப்பட முடியும் என்கிறதை நான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஹராத்தை புசித்த நீ அநியாயக்காரனாக ஆகிவிட்டாய். எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருப்பாய்? எத்தனை விடயங்களை மூடி மறைத்து இருப்பாய்? எனவே பசித்தவர்களே, என்னிடத்துல உணவு கேளுங்கள். ஒத்தியமுக்கும் அன்றொரு காலம் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. வயிற்றிலேயே கண்ணு கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து என்னுடைய ரப் சொல்கின்றான், நீங்கள் தான் உணவு கொடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் உணவு கொடுக்கப்பட்டவர்கள். பல நாட்களில் அவர்கள் மாமிசத்தை கண்டது கிடையாது, பல நாட்கள் அவர்கள் ரொட்டி துண்டை கண்டது கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு வக வகையான ரகத்தில் உணவுகளை உண்டு கழிக்கின்றாயே, நீ அநியாயத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உணர்வு, இது எதன் மூலமாக நான் சேகரித்து சாப்பிடுகின்றேன்? இந்த அநியாயத்தையும் வழிகேட்டையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், யா இபாதி குளுக்கும் ஆறி இல்லாமல் கசௌத்துகு, என்னுடைய அடியார்களே, நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர நீங்கள் எல்லாருமே நேக்கடாக இருக்கிறீங்க, நிர்வாணமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு என்னுடைய ஷூவின் பொறுமதி எவ்வளவு? அது 3000 ரூபாவை தாண்டி போய்விட்டது. இன்று என்னுடைய அணியும் கமீஸுடைய பொறுமதி அது எத்தனையோ 1000 ரூபாக்கள். நான் தேடுவது நல்ல குவாலிட்டியானது தான். ஆடையே எத்தனையோ தடவை பிடித்து பிடித்து பார்த்து அது நல்ல முறையில என் உடலை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக பல ரூபாக்களையும் செலவழிக்க தயாராகிவிடுகின்றான். நீ எந்த முறையில் ஆடை அணிந்தாலும் கூட என்னுடைய பார்வையில நிர்வாணி, என்னுடைய பார்வையில நீ உரியானோட இருக்கிறாய். அண்ணா சோரியான் நிபாசுவ தப்புவா, மனிதர்கள் எல்லாமே நிர்வாணிகள். தப்பாவுடைய ஆடையை அணிந்து கொள், அந்த நிர்வாணத்தை மூடிக்கொள்வாய். ஒரு கூட்டம் இருந்தது, பொற்காலத்தில் வசித்தவர்கள், அருமை நாயன் சதாச்சாரோடு இருந்தவர்கள், சிவனத்துக்கு நல்மாராயம் கூறப்பட்டவர்கள், அணிவதற்கு ஆடை கிடையாது. அதற்கு சசூருல்லா சபைக்கு வருகின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் நெருங்கிக் கொண்டு தன்னுடைய பாதங்களிலும் தன்னுடைய மேலில் விரிக்கக்கூடிய ஆடைகளை இழுத்து போர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்றைக்கு உங்களுக்கு ஆடை இல்லையா? நீங்க நிர்வாணமாக இருக்கிறீர்களா? நிச்சயமா என்னுடைய பார்வையில ஆடை அணிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆடைகளுடன் அலங்கரிக்கப்படக்கூடிய நாங்கள் அறாம் கலக்கப்பட்ட நிலைமையில் அந்நியாயக்காரர்களாக திகழ்வதனால் அல்லாஹ்வுடைய பார்வையில நிர்வாணிகளாக இருக்கிறோம். இதனால்தான் யா இபாதி, அல்லாஹ் சொல்கிறான், அடியாயமும் வழிகேடும் உனக்குள்ள எந்த அளவு குடிக்கொண்டிருக்கின்றது? இனக்கும் சொத்தி உணவில்லை வண்ணார், இரவு பகல் நீங்கள் தவறு செய்யுங்க, பாவம் செய்யுங்க, மாறு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் மன்னிப்பு தேடுங்க, உங்களை மன்னித்து விடுகின்றேன். சகோதரர்களே, இந்த தலையங்கம் நீளமானது, தரப்பட்ட நேரம் முடிந்து கொண்டு வருகின்றது. உலக வாழ்க்கையில அகப்பார்வை கண் மூடப்படும் நேரம் தான் திறக்கப்படும். அதற்கு முன்னால் திறந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள் மனிதர்கள் ஜிங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு மாறுங்க, மோசமானவர்களாக ஆகிடுங்க. உங்களுடைய இந்த செயல்பாடு என்னுடைய அரசாட்சியை குறைக்க போறது இல்லை. உங்கள் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள் மனிதர்கள் ஜிங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களாக ஆகிடுங்க. ஆக தக்வாவுடைய ஒரு மனிதரை எனக்கு முன்னால நீங்க எடுத்து வைங்க. இதன் காரணமாக ஏழு அரசாட்சியில ஏதும் கூட போறதும் இல்ல. நான் உங்களுக்கு சொன்னவற்றை அனைத்துமே என்னுடைய கட்டளைகள் எல்லாமே என்னுடைய ரசூலின் வாழ்க்கை இது உங்களுக்கு நான் திரட்டி தந்த அமல்கள். அதை நீங்கள் செய்யுங்க. செய்யும் நேரத்துல நலவு வந்து சேர்ந்து விடுகின்றதா? என்னை கூறலுங்க. பல்யஹ்மிதில்லா கெடுதி வந்து சேர்ந்து விடுகின்றதா? பலா தமிழ் மண்ணா நசா, நீங்க உங்களுடைய ஆத்மாக்களையே பழித்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அநியாயக்காரர்களே, எப்ப விடுமையை நோக்கி நீங்கள் செல்லுவீர்கள்? சகோதரர்களே, இத்தனை தாவத்தல் மனுடும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். செங்கிஸ் கான் எங்களுக்கு தெரியும், தாத்தார்களை சேர்ந்தவன். அவன் ஆரம்பத்தில் வறுமையில் இருந்தான், எலியடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு வறுமை. அல்லாஹ்வுடைய 40 வயதுல செல்வத்தை கொடுத்தான். செல்வத்தை எடுத்துக்கொண்டு பக்தாதுடைய பகுதிக்கு வியாபார நிமித்தமாக சென்றான். அங்கே போன முஸ்லிம்கள், அங்கிருந்த இஸ்லாமிய அரசர்கள் இந்த சாப்பிடர்களுடைய செல்வங்களை பறித்து விட்டார்கள். அவர்கள் அனைவரையும் கொலை செய்து விட்டார். இப்பொழுது ஒரு மனிதர் மட்டும் தப்பி ஓடி வந்துவிட்டார். நடந்த சங்கதியை கூறினார். இன்னும் முக்கியமான 14 பேரை செங்கிஸ் கான் தயார் செய்தார். நீங்கள் செய்தது நியாயமா? முஸ்லிம்களே, ஏன் இந்த அநியாயம் செய்தீர்கள்? நியாயம் கேட்பதற்கு அனுப்பினார். அந்த 14 பேரில் 13 பேரை கொலை செய்து விட்டார்கள். அதில் ஒரு மனிதரை சித்திரவதை கொடுத்து அவருடைய தலைமுடியின் ஒரு பக்கம் இறக்கி, மீசை தாடியின் ஒரு பக்கம் இறக்கி, உடம்பெல்லாம் வடுக்களை ஏற்படுத்தி, இதுதான் நியாயம் போய் சொல்லுவனுடைய தலைவனிடத்துல. இதனை பார்த்து அவருடைய உள்ளம் உடைந்தது. ஏழு நாள் முகவில காஃபிர் அல்லாஹ்வை அழைக்கிறான். முஸ்லிம்களுடைய ரப்பே, எனக்கு உதவி செய். 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் தன்னுடைய முகவில் ஏறி அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ் அவனுடைய துஆவுக்கு பதில் கொடுத்து விட்டான். படையை தயார் செய்தான். அங்கே முஸ்லிம்களுடைய அனைத்து சிட்டிக்கல்லையும் பிணங்கள் குவிய ஆரம்பித்து விட்டது. பிணம் தொத்தி கழிவுகள் மாத கணக்கில் வர ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம்கள் கோழைகளாக ஆகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் இருந்தால் ஒரு பெரிய வழி அபுல் ஹசன் ஷாதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 600 சட்டத்தில் என்று நினைக்கின்றேன் சென்றார்கள். இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதி நான் துஆ செய்ய வேண்டுமே. கலத்தில் இறங்கினார்கள். அல்லாஹ் திரையை நீக்கினான், காட்டினான். மலாய்க்கா மார்கள் இறங்குகிறார்கள், பதுஆ செய்கிறார்கள். யா அய்யுஹல் கஃபரா உஸ்துல் ஃபஜ்ரா, காஃபிர் கூட்டமே இந்த பாவிகளான முஸ்லிம்களை கொலை செய்யுங்கள். மலாய்க்கா மார்கள் சொல்வதனை கேட்க அவர், இவர்களுக்கு வரும் வேதனை முசீபத் என்னையும் தாக்கிவிடுமோ என்று பயந்து அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். வெளிமாணவர்களே, எனவே ஏனைய உங்களுடைய ஆமால்கள் தலைக்கு மேலால் உயர்த்தப்படுகின்றதா என்பதனை கூட நானும் நீங்களும் அறியும். அல்லாஹ் சுபஹான வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் விழிப்புணர்வை தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அநியாயத்தில் இறந்து விடுதலை பெறும் பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சுனத்தின் பாதையிலே எடுத்து செல்வாயாக. அடியாயம் செய்யக்கூடியவர்களுடன் சேர்த்து விடாதே. அடியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவுக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. இன்று நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களுடைய உடைமைகள் பொருள்கள் பறிக்கப்படுகின்றது, அநியாயங்கள் செய்யப்படுகின்றது. நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாவ்லா இதோ உன்னிடத்தில் மன்றாடுகிறோம். அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இல்லாத பட்சத்தில் அவர்களை நாசப்படுத்துவாயாக, அவர்களை அழிப்பாயாக, ஒழிப்பாயாக, முஸ்லிம்கள் இடத்திலே கேவலம் அடைய செய்வாயாக. யாவ்லா நம்ம அனைவரையும் எப்பொழுதும் எங்கும் ஓங்குவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நாளை மறுமையில உன்னுடைய தரிசனத்துடன் சுவன பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.